எஸ்றா அத்தியாயம் 1. எரேமியாவின் வாயினால் யெகோவா சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருடத்திலே யெகோவா பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை தூண்டியதாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய யெகோவா பூமியின் தேசங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்ட எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய மக்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடன் அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்குப் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுடைய ஆலயத்தை கட்டுவானாக. எருசலேமில் வாசம் செய்கிற தேவனே தேவன். அந்த மக்களில் மீதியாயிருக்கிறவன் எந்த இடத்தில் தங்கியிருக்கிறானோ அந்த இடத்தின் மக்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாக காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமல்லாமல் அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் தேசமெங்கும் எழுதி அனுப்பி அறிவிப்பு செய்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள யெகோவா உடைய ஆலயத்தை கட்டுவதற்கு போக யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் அல்லாமல் எவர்களுடைய ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற அனைவரும் மன உற்சாகமாக காணிக்கை கொடுத்ததுமல்லாமல் வெள்ளி பொருட்களையும் பொன்னையும் மற்ற பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் கொடுத்து அவர்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். நிபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த யெகோவாவுடைய ஆலயத்து பொருட்களையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் பாத்திரங்கள் 30, வெள்ளி பாத்திரங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பொருட்கள் 1000, பொன் வெள்ளி பொருட்களெல்லாம் 5400. இவைகளையெல்லாம் சேஸ்பாத்சா சிறையிருப்பி நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகும்போது எடுத்துக்கொண்டு போனான். எஸ்றா அத்தியாயம் 10. எஸ்றா இப்படி விண்ணப்பம் செய்து அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கும் போது இஸ்ரவேலின் ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடினது. மக்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் மகன்களில் ஒருவனாகிய எகியேலின் மகன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து மக்களிலுள்ள அந்நிய பெண்களை சேர்த்து கொண்டதால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இப்பொழுதும் அந்த பெண்கள் எல்லோரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனுடன் உடன்படிக்கை செய்வோமாக. நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்குரியது, நாங்களும் உம்மோடு இருப்போம், நீர் திடன்கொண்டு இதை செய்யும் என்றான். அப்பொழுது எஸ்றா எழுந்திருந்து ஆசாரியர்களிலும் லேவியர்களிலும் முக்கியமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடச் சொன்னான். அவர்கள் ஆணையிட்டார்கள். அதன் பின்பு எஸ்றா தேவனுடைய ஆலயத்திற்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் மகனாகிய யோகனானின் அறைக்குள் சென்றான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தினால் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் துக்கப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் எருசலேமிலே வந்து கூட வேண்டும் என்றும், 3 நாட்களுக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராமல் போனால் அவனுடைய பொருட்களெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபையிலிருந்து அவன் விலக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் செய்தார்கள். அப்படியே யூதா பென்யமின் கோத்திரத்தார் எல்லோரும் 3 நாட்களுக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள். அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதியாயிருந்தது. மக்கள் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமலையினாலும் நடுங்கிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்றா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின்மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்கச் செய்ய வேறு இன பெண்களை திருமணம் செய்ததால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் முன்னோர்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் மக்களையும் வேறு இன பெண்களையும் விட்டு விலகுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் அனைவரும் மகா சத்தத்தோட மறுமொழியாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் மக்கள் திரளாயிருக்கிறார்கள். இது மழைக்காலமுமாக இருக்கிறது. இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே முடியாது. இது ஒரு நாள் இரண்டு நாள் வேலையல்ல. இந்த காரியத்திலே கட்டளையை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர். ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரர்களாக ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த காரியத்தினால் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற கடும் கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் வேறு இனமான பெண்களை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரவேண்டும் என்றார்கள். ஆசகேலின் மகன் யோனத்தானும் திக்காவின் மகன் எக்சியாவும் மாத்திரம் அதை விசாரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டார்கள். மெசுல்லாமும் சப்பேதாயி என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவியாயிருந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள். ஆசாரியனாகிய எஸ்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர்பேராக அழைக்கப்பட்ட பிதாக்களுடைய வம்சங்களின் தலைவர்கள் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் முதல் தேதியிலே தனித்து உட்கார்ந்து வேறு இனமான பெண்களை திருமணம் செய்தவர்கள் எல்லோருடைய காரியத்தையும் 1ஆம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடித்தார்கள். ஆசாரிய புத்திரரில் மறு ஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யாரென்றால், யோசதாக்கின் மகனாகிய யெசுவாவின் மகன்களிலும் அவனுடைய சகோதரர்களிலும் மாசையா, எலியேசர், யாரிப், கெதலியா என்பவர்கள். இவர்கள் தங்கள் பெண்களை தள்ளிவிடுவோம் என்று உறுதிமொழி கொடுத்து தாங்கள் குற்றவாளிகளானதால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். இம்மேரின் மகன்களில் அனானியும் செபதியாவும் ஆரியமின் மகன்களில் மாசையா, எலியா, செமையா, எகியேல், உசியா என்பவர்களும் பஸ்கூரின் மகன்களில் எலியோனாய், மாசேயா, இஸ்மவேல், நெதனியேல், யோசபாத், எலாசா என்பவர்களும் லேவியர்களில் யோசபாத், சிமேயி, எலிதா என்னும் பெயர் கொண்ட கெலாயா, பெத்தகியா, யூதா, எலியேசர் என்பவர்களும் பாடகர்களில் எலியாசிபும் வாசல் காவலாளர்களில் சல்லூம், தேலேம், ஊரி என்பவர்களும் மற்ற இஸ்ரவேலருக்குள்ளே பாரோசின் மகன்களில் ரெமியா, எசியா, மல்கியா, மியாமின், எலேயாசார், மல்கிஜா, பெனாயா என்பவர்களும் ஏலாமின் மகன்களில் மத்தனியா, சகரியா, எகியேல், அப்தி, எரிமோத், எலியா என்பவர்களும் சத்துவின் மகன்களில் எலியோனாய், எலியாசிப், மத்தனியா, எரிமோத், சாபாத், அசிசா என்பவர்களும் பெபாயின் மகன்களில் யோகனான், அனனியா, சாபாயி, அத்லாயி என்பவர்களும் பானியின் மகன்களில் மெசுல்லாம், மல்லூக், அதாயா, யாசுப், செயால், ராமோத் என்பவர்களும் பாகாத் மோவாவின் மகன்களில் அத்னா, கெலால், பெனாயா, மாசையா, மத்தனியா, பெசலேயல், பின்னூயி, மனாசே என்பவர்களும் ஆரிமின் மகன்களில் எலியேசர், இஷியா, மல்கியா, செமாயா, ஷிமியோன், பென்யமின், மல்லூக், செமரியா என்பவர்களும் ஆசூமின் மகன்களில் மதனாய், மத்தத்தா, சாபாத், எலிப்பெலேத், எரேமாயி, மனாசே, சீமேயி என்பவர்களும் பானியின் மகன்களில் மாதாயி, அம்ராம், ஊவேல், பெனாயா, பிதியா, கெல்லூ, வனியா, மெரோமோத், எலியாசிப், மத்தனியா, மதானாய், யாசாய், பானி, பின்னூயி, சிமேயி, செலேமியா, நாத்தான், அதாயா, மக்நாத்பாயி, சாசாயி, சாராயி, அசரேயல், செலேமியா, செமரியா, சல்லூம், அமரியா, யோசேப் என்பவர்களும் நேபோவின் மகன்களின் ஏஎல், மத்தத்தியா, சாபாத், செபினா, யாதாய், யோவேல், பெனாயா என்பவர்களுமே. இவர்கள் எல்லோரும் வேறு இனமான பெண்களை திருமணம் செய்தவர்கள். இவர்களில் சிலர் திருமணம் செய்த பெண்களிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள். எஸ்ரா அத்தியாயம் 2. பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவிலுள்ள தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகும், பானா என்பவர்களுடன் திரும்பி வந்த தேசத்து வம்சத்தாராகிய மக்களின் தொகையாவது. பாரோசின் வம்சத்தார் 2172 பேர். செபத்தியாவின் வம்சத்தார் 372 பேர். ஆராகின் வம்சத்தார் 775 பேர். யெசுவா, யோபாப் என்பவர்களுடைய சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாபின் வம்சத்தார் 2812 பேர். ஏலாமின் வம்சத்தார் 1254 பேர். சத்துவின் வம்சத்தார் 945 பேர். சக்காயின் வம்சத்தார் 760 பேர். பானியின் வம்சத்தார் 642 பேர். பெபாயின் வம்சத்தார் 623 பேர். அஸ்காதின் வம்சத்தார் 1222 பேர். அதோனிகாமின் வம்சத்தார் 666 பேர். பிக்வாயின் வம்சத்தார் 2056 பேர். ஆதியனின் வம்சத்தார் 454 பேர். எசேக்கியாவின் சந்ததியான அதேரின் வம்சத்தார் 98 பேர். பேசாயின் வம்சத்தார் 323 பேர். யோராகின் வம்சத்தார் 112 பேர். ஆசூமின் வம்சத்தார் 223 பேர். கிபாரின் வம்சத்தார் 95 பேர். பெத்லெகேமின் வம்சத்தார் 123 பேர். நெத்தோபாவின் மனிதர்கள் 56 பேர். ஆனதோத்தின் மனிதர்கள் 128 பேர். அஸ்மாவேத்தின் வம்சத்தார் 42 பேர். கீரியாத் யாரிம், கெபிரா, வேரோத் என்பவைகளின் வம்சத்தார் 743 பேர். ராமா, கேபா என்பவைகளின் வம்சத்தார் 621 பேர். மிக்மாசின் மனிதர்கள் 122 பேர். பெத்தேல், ஆயி என்பவைகளின் மனிதர்கள் 223 பேர். நேபோவின் வம்சத்தார் 52 பேர். மகுபீஷின் வம்சத்தார் 156 பேர். மற்ற ஏலாமின் வம்சத்தார் 1254 பேர். ஆரியமின் வம்சத்தார் 320 பேர். லோத், ஆதித், ஓனோ என்பவைகளின் வம்சத்தார் 725 பேர். எரிகோவின் வம்சத்தார் 345 பேர். செனாகின் வம்சத்தார் 3630 பேர். ஆசாரியரானவர்கள் யெசுவாவின் குடும்பத்தானாகிய எதயாவின் வம்சத்தார் 973 பேர். இம்மேரின் வம்சத்தார் 1052 பேர். பஸ்கூரின் வம்சத்தார் 1247 பேர். ஆரியமின் வம்சத்தார் 1017 பேர். லேவியனானவர்கள் ஒதாவியாவின் சந்ததியான யெசுவா, கத்மியேல் என்பவர்களின் வம்சத்தார் 74 பேர். பாடகர்களானவர்கள் ஆசாபின் வம்சத்தார் 128 பேர். வாசல் காவலாளர்களின் வம்சத்தாரானவர்கள் சல்லூமின் வம்சத்தாரும், அதேரின் வம்சத்தாரும், தல்மோனின் வம்சத்தாரும், அக்கூபின் வம்சத்தாரும், அதிதாவின் வம்சத்தாரும், சோபாயின் வம்சத்தாருமானவர் எல்லோரும் 139 பேர். நிதனிமியரானவர்கள் சீகாவின் வம்சத்தார், அசுபாவின் வம்சத்தார், தபோகோத்தின் வம்சத்தார், கோரேசின் வம்சத்தார், சீகாயாவின் வம்சத்தார், பாதோனின் வம்சத்தார், லெபனாகின் வம்சத்தார், அகபாவின் வம்சத்தார், அக்கூபின் வம்சத்தார், ஆகாபின் வம்சத்தார், சல்மாயின் வம்சத்தார், ஆனானின் வம்சத்தார், கித்தேலின் வம்சத்தார், காகாரின் வம்சத்தார், ராயாகின் வம்சத்தார், ரேத்சீனின் வம்சத்தார், நெகோதாவின் வம்சத்தார், காசாமின் வம்சத்தார், ஊசாவின் வம்சத்தார், பாசையாகின் வம்சத்தார், பேசாயின் வம்சத்தார், அஸ்னாவின் வம்சத்தார், மெயூனீமின் வம்சத்தார், நிபுசீமின் வம்சத்தார், பக்புக்கின் வம்சத்தார், அகுபாவின் வம்சத்தார், அர்கூரின் வம்சத்தார், பசுலூதின் வம்சத்தார், மெகிதாவின் வம்சத்தார், அஷாவின் வம்சத்தார், பர்கோசின் வம்சத்தார், சிரேசாவின் வம்சத்தார், தாமாவின் வம்சத்தார், நெச்சியாவின் வம்சத்தார், அதிபாவின் வம்சத்தாருமே. சாலோமோனுடைய வேலையாட்களின் வம்சத்தாரானவர்கள் சோதாயும் வம்சத்தார், செபரேத்தின் வம்சத்தார், பெருதாவின் வம்சத்தார், யாலாகின் வம்சத்தார், தர்கோனின் வம்சத்தார், கித்தேலின் வம்சத்தார், செபத்தியாவின் வம்சத்தார், அத்தீலின் வம்சத்தார், செபாயிமிலுள்ள பொகேரேத்தின் வம்சத்தார், ஆமியின் வம்சத்தாருமே. நிதனீமியரும் சாலோமோனுடைய வேலையாட்களின் வம்சத்தார் எல்லோரும் 392 பேர். தென்மேலாகிலும், தெல் அர்சாவிலும், கேருபிலும், ஆதோனிலும், இம்மேரிலும் இருந்து வந்து தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வீகத்தையும் சொல்ல முடியாமல் இருந்தவர்கள் தெலாயாவின் வம்சத்தார் தொபியாவின் வம்சத்தார் நெகேதாவின் வம்சத்தார் ஆக 652 பேர். ஆசாரியர்களின் மகன்களில் அபாயாவின் வம்சத்தார் கோசின் வம்சத்தார் கீலேயாத்தியனான பர்சிலாயியின் மகள்களில் ஒருத்தியை திருமணம் செய்து அவர்கள் வம்சப்பெயர் இடப்பட்ட பர்சிலாயியின் வம்சத்தாரே. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையைத் தேடி அதைக் காணாமற்போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விலக்கப்பட்டவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரீம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எழும்பும் வரை இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே சாப்பிடக்கூடாதென்று திர்ஷாதா அவர்களுக்குச் சொன்னான். சபையார் எல்லோரும் ஏகத்திற்கு 42,360 பேராயிருந்தார்கள். அவர்களைத் தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் 200 பாடகர்களும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்களுடைய கோவேறு கழுதைகள் 245, அவர்களுடைய ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சங்களின் தலைவர்களில் சிலர் எருசலேமில் உள்ள யெகோவாவுடைய ஆலயத்திற்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்கான மன உற்சாகமான காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் சக்திக்குத்தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசுகளையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய ஆடைகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் மக்களில் சிலரும் பாடகர்களும் வாசல் காவலாளர்களும் நிதனிமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரவேலர் எல்லோரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள். எஸ்ரா அத்தியாயம் 3. இஸ்ரவேல் வம்சத்தார் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்து பட்டணங்களிலே குடியேறி 7 மாதமான போது மக்கள் ஒரே மனதுடன் எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் மகனாகிய யெசுவாவும் அவன் சகோதரர்களாகிய ஆசாரியர்களும் செயல்தியேலின் மகனாகிய செருபாபேலும் அவனுடைய சகோதரர்களும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற முறையில் சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அவர்கள் அந்த தேசத்தின் மக்களுக்கு பயந்ததால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்களுடைய யெகோவாவுக்கு காலை மாலை சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். எழுதியிருக்கிற முறையில் அவர்கள் கூடார பண்டிகையை அனுசரித்து நித்திய நியமத்தின் முறையிலும் அன்றாடக கணக்கு வரிசையில் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு அனுதினமும் மாதப்பிறப்புகளிலும் யெகோவாவுடைய அனைத்து பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் யெகோவாவுக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள். 7 மாதம் முதல் தேதியில் யெகோவாவுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த துவங்கினார்கள். ஆனாலும் யெகோவாவுடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல்தச்சர்களுக்கும் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை மத்திய தரைக்கடல் வழியாக யோப்பா வரை கொண்டுவர சீதோனியர்களுக்கும் தீரியர்களுக்கும் உணவையும் தண்ணீரையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2 வருடம் 2 மாதத்திலே செயல்தியேலின் மகனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் மகனாகிய யெசுவாவும் மற்றும் அவர்களுடைய சகோதரர்களாகிய ஆசாரியர்களும் லேவியர்களும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர்களை யெகோவாவுடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்துவதற்காக யெசுவாவும் அவனுடைய மகன்களும் சகோதரர்களும் கத்மியேலும் அவனுடைய மகன்களும் யூதாவின் மகன்களும் எனாதாதின் மகன்களும் அவர்களுடைய சகோதரர்களாகிய லேவியர்களும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்ப ஆசாரிகள் யெகோவாவுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுனுடைய கட்டளையின்படியே யெகோவாவை துதிப்பதற்கு ஆடைகளை அணிந்து பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்களையும் தாளங்களை தட்டுகிற ஆசாபின் மகனாகிய லேவியர்களையும் நிறுத்தினார்கள். யெகோவா நல்லவர், இஸ்ரவேலின்மேல் அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று அவரைப் புகழ்ந்து துதிக்கும்போது மாறிமாறிப் பாடினார்கள். யெகோவாவை துதிக்கும்போது மக்கள் எல்லோரும் யெகோவாவுடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுவதினால் மகா கெம்பீரமாக ஆர்ப்பரித்தார்கள். முந்தின ஆலயத்தைப் பார்த்திருந்த முதிர் வயதான ஆசாரியர்களிலும் லேவியர்களிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களிலும் அநேகர் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதைக் கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கெம்பீர சந்தோஷமாக ஆர்ப்பரித்தார்கள். மக்கள் மகா கெம்பீரமாக ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்களுடைய சத்தம் வெகுதூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் மக்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய முடியாதிருந்தது. எஸ்ரா அத்தியாயம் 4. சிறையிருப்பிலிருந்து வந்த மக்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த விரோதிகள் கேள்விப்பட்டபோது அவர்கள் செருபாபேலிடத்திற்கும் தலைவர்களான பிதாக்களிடத்திற்கும் வந்து, உங்களுடன் நாங்கள் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இந்த இடத்திற்கு எங்களை வரச்செய்த அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களிடம் சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் உள்ள மற்ற தலைவர்களான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனால் அந்த தேசத்து மக்கள் யூதா மக்களின் கைகளை தளரச் செய்து கட்டாமலிருக்க அவர்களை வருத்தப்படுத்தி, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சிய ராஜா அரசாண்ட காலம் வரை அவர்கள் யோசனையை பொய்யாக்க அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனைக்காரர்களுக்கு லஞ்சம் கொடுத்தார்கள். அகாஸ்வேரு அரசாளுகிறபோது அவனுடைய அரசாட்சியின் ஆரம்பத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக குற்ற மனுவை எழுதினார்கள். அர்த்தசஷ்டாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்திரேத்தாத்தும் தபேயேலும் மற்றுமுள்ள அவர்களோடு உள்ளவர்களும் பெர்சிய ராஜாவானே அர்த்தசஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது. ஆலோசனைத் தலைவனாகிய ரெகூமும் பதிவாளனாகிய சிம்சாயியும் எருசலேமுக்கு விரோதமாக அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யாரென்றால், ஆலோசனைத் தலைவனாகிய ரெகூமும் பதிவாளனாகிய சிம்சாயியும் மற்றும் அவர்களை சார்ந்த தீனாவியர்கள், அபர்சாத்தியர்கள், தர்பேலியர்கள், அப்பார்சியர்கள், அர்கேவியர்கள், பாபிலோனியர்கள், சூசங்கியர்கள், தெகாவியர்கள், ஏலாமியரானவர்களும் பெரியவரும் பேர் பெற்றவருமான அஸ்னாபார் அந்த இடங்களிலிருந்து அழைத்து கொண்டு வந்து சமாரியாவின் பட்டணத்திலே குடியேற செய்த மற்ற மக்களும் நதிக்கு இந்த புறத்தில் இருக்கிற மற்ற மக்களுமே, அவர்கள் அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது, நதிக்கு இந்த புறத்தில் இருக்கிற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால், உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர்கள் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு தெரிந்திருப்பதாக. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு மதில்கள் கட்டி முடிக்கப்பட்டால் அவர்கள் எந்தவொரு வரியையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு தெரிந்திருப்பதாக. இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பை சாப்பிடுவதால் ராஜாவுக்கு குறைவு வருவதை பார்க்கிறது எங்களுக்கு முடியாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். உம்முடைய பிதாக்களின் நடபடி புத்தகங்களில் சோதித்து பார்க்க கட்டளையிட வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கும் தேசத்திற்கும் நஷ்டமும் உண்டாக்குகிற பட்டணம் என்றும், பூர்வ காலம் முதல் கலகம் உள்ளதாயிருந்ததால் இந்த பட்டணம் அழிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புத்தகங்களில் கண்டறியலாம். ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் மதில்கள் கட்டி முடிக்கப்பட்டால் நதிக்கு இந்த புறத்திலே உமக்கு ஒன்றும் இல்லாமல் போகும் என்பதை ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள். அப்பொழுது ராஜா ஆலோசனைத் தலைவனாகிய ரெகூமுக்கும் பதிவாளனாகிய சிம்சாயிக்கும் சமாரியாவில் குடியிருக்கிற அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நதிக்கு மறுபுறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின மறுமொழியாவது: உங்களுக்கு சமாதானம். நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தெளிவாக வாசிக்கப்பட்டது. நம்முடைய கட்டளையினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வ காலமுதல் ராஜாக்களுக்கு விரோதமாக எழும்பினது என்றும், அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும், எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும், அவர்கள் நதிக்கு மறுபுறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும், அனைத்து வரியும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்திரவு வரும் வரை அந்த மனிதர்கள் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிட கட்டளையிடுங்கள். இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் ஏன் வரவேண்டும் என்று எழுதி அனுப்பினான். ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவுடைய கட்டளையின் நகல் ரெகுமுவுக்கும் பதிவாளனாகிய சிம்சாயிக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு முன்பாக வாசிக்கப்பட்டபோது, அவர்கள் விரைவாக எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் நிர்பந்தம் செய்தும் வலுக்கட்டாயமாகவும் அவர்களை வேலை செய்ய விடாமல் நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு அரசாட்சி செய்த 2 வரை நிறுத்தப்பட்டிருந்தது. எஸ்ரா அத்தியாயம் 5. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் மகனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியலின் மகனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் மகனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு தைரியம் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அக்காலத்திலே நதிக்கு இந்த புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்களின் கூட்டாளிகள் அவர்களிடத்திற்கு வந்து, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். அப்பொழுது அதற்கு ஏற்ற பதிலையும் இந்த மாளிகையை கட்டுகிற மனிதர்களின் பெயர்களையும் அவர்களுக்கு சொன்னோம். ஆனாலும் இந்த செய்தி தரீவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடை செய்யாதபடி அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். நதிக்கு இந்த புறத்தில் இருக்கிற தத்னாய் என்னும் தேசாதிபதியும் சேத்தார் பொஸ்னாயும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகியரானே அவனுடன் இருந்தவர்களும் ராஜாவாகிய தரியுவிற்கு எழுதி அனுப்பின கடிதத்தின் நகலாவது: ராஜாவாகிய தரியுவிற்கு முழு சமாதானமும் உண்டாவதாக. நாங்கள் யூத நாட்டிலுள்ள மகா தேவனுடைய ஆலயத்திற்கு போனோம். அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் நீண்ட மரங்கள் வைக்கப்பட்டு அந்த வேலை ஒழுங்காக நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரிந்திருப்பதாக. அப்பொழுது நாங்கள் அவர்கள் மூப்பர்களை நோக்கி, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம். இதுவுமல்லாமல் அவர்களுக்குள்ளே தலைவர்களான மனிதர்கள் யார் என்று உமக்கு எழுதி தெரியப்படுத்த அவர்களுடைய பெயர்கள் என்னவென்றும் கேட்டோம். அவர்கள் எங்களுக்கு மறுமொழியாக, நாங்கள் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் தேவனாக இருக்கிறவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருடங்களுக்கு முன்னே கட்டி முடித்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். எங்கள் முற்பிதாக்கள் பரலோகத்தின் தேவனை கோபப்படுத்தியதால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நிபுகாத் நேச்சார் என்னும் கல்தேயின் கையில் ஒப்புக்கொடுத்தார். அவன் இந்த ஆலயத்தை இடித்து ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் 1 வருடத்திலே கோரேஸ் ராஜா தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கட்டளையிட்டார். நிபுகாத் நேச்சார் எருசலேம் தேவ ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி தட்டுமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிலிருந்து எடுத்து அவர் தேசத்து ஆளுநராக ஏற்படுத்திய செஸ்பார்சார் என்னும் பேருள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்படைத்து அவனை நோக்கி, நீ இந்த தட்டுமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவ ஆலயத்திற்கு கொண்டு போ. தேவனுடைய ஆலயம் அதன் இடத்தில் கட்டப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த செஸ்பார்சார் வந்து எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான். அந்த நாள் முதல் இதுவரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது. அது இன்னும் நிறைவடையவில்லை என்றார்கள். இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தைக் கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய விருப்பம் என்னவென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் கட்டளையிடவும் வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். எஸ்ரா அத்தியாயம் 6. அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவிலுள்ள பத்திர அறையை சோதித்தார்கள். மேதிய நாட்டில் இருக்கிற அக்குமேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் கிடைத்தது. அதிலே எழுதியிருந்த விவரமாவது, ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருடத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமிலிருந்து தேவாலயத்தை குறித்து இட்ட கட்டளை என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தி வந்த இடத்திலே கட்ட வேண்டும். அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருக்க வேண்டும். அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாக இருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மாடி வரிசை புது நீண்ட கற்களாக கட்ட வேண்டும். அதற்காக ஆகும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். அன்றியும் நெபுக்காத்நேச்சார் எருசலேமில் ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்திற்குரிய பொன் வெள்ளி பொருட்கள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்களுடைய இடத்திற்கு போய் சேருவதற்கு திரும்ப கொடுக்க வேண்டும். அவைகளை தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு போங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு மறுபுறத்தில் இருக்கிற ஆளுநராகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயுமாகிய நீங்களும் நதிக்கு மறுபுறத்தில் இருக்கிற அதிகாரிகளான உங்களுடைய கூட்டாளிகளான அனைவரும் அந்த இடத்தை விட்டு விலகியிருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் மூப்பர்களும் தேவனுடைய ஆலயத்தை அதன் இடத்திலே கட்டுவார்களாக. தேவனுடைய ஆலயத்தை யூத மூப்பர்கள் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாக நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதர்களுக்கு தடை ஏற்படாமல் இருக்க நதிக்கு மறுபுறத்தில் வாங்கப்படும் வரியை ராஜாவின் பணத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் ஆகும் செலவை கொடுக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவை அனுதினம் அவர்கள் கேட்கிற விதத்தில் குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும். எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவருடைய மகன்களுக்கும் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டுதல் செய்ய இப்படி செய்ய வேண்டும். பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவனுடைய வீட்டிலிருந்து ஒரு நீண்ட கல் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும், அதனால் அவனுடைய வீடு குப்பை மேடாவதாக. ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டப்போகிற சகல ராஜாக்களையும் அனைத்து மக்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்கச் செய்த தேவன் அழிப்பாராக. தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்று எழுதி அனுப்பினான். அப்பொழுது நதிக்கு இந்த புறத்தில் இருக்கிற ஆளுநராகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்களின் கூட்டாளிகளும் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாக செய்தார்கள். அப்படியே யூதரின் மூப்பர்கள் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோபின் மகனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளையின்படியும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6 வருடம் ஆதார் என்னும் மாதத்தின் 3 தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் மக்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாக கொண்டாடினார்கள். தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக 12 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பலியிட்டு மோசையின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியர்களை அவர்களுடைய பிரிவுகளின்படியும் லேவியர்களை அவர்கள் முறை வரிசைகளின்படியும் நிறுத்தினார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14 தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் செய்து கொண்டதால் எல்லோரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லோருக்காகவும் ஆசாரியர்களான தங்களுடைய சகோதரர்களுக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் மக்களும் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை சாப்பிட்டு புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை 7 நாட்களாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். யெகோவா அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்களுடைய கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாக அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்களிடம் சார்ந்திருக்க பண்ணினார். எஸ்ரா அத்தியாயம் 7. இந்த காரியங்களுக்கு பின்பு செராயாவின் மகனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செராயா அசரியாவின் மகன், இவன் இல்கியாவின் மகன், இவன் சல்லூமின் மகன், இவன் சாதோக்கின் மகன், இவன் அகிதூபின் மகன், இவன் அமரியாவின் மகன், இவன் அசரியாவின் மகன், இவன் மெராயோதியின் மகன், இவன் செரகியாவின் மகன், இவன் ஊசியின் மகன், இவன் புக்கியின் மகன், இவன் அபிசுவாவின் மகன், இவன் பினேகாசின் மகன், இவன் எலேயாசாரின் மகன், இவன் பிரதான ஆசாரியனான ஆரோனின் மகன். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய யெகோவாவுடைய கரம் அவன் மேல் இருந்ததால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனுடன் இஸ்ரவேல் மக்களிலும் ஆசாரியர்களிலும் லேவியர்களிலும் பாடகர்களிலும் வாசல் காவலாளர்களிலும் நிதனீமியரிலும் சிலர் அர்த்தசஷ்டாவின் ராஜாவின் 7ஆம் வருடத்திலே எருசலேமுக்கு போனார்கள். 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆவது வருடத்தின் ஆட்சியாக இருந்தது. 1ஆம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பயணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததால் எருசலேமுக்கு வந்தான். யெகோவாவுடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். யெகோவாவுடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த கடிதத்தின் நகலாவது ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானமுண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களிலும் அதன் ஆசாரியர்களிலும் லேவியர்களிலும் உன்னுடன் எருசலேமுக்கு போக விருப்பமாயிருக்கிற அனைவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவிடப்படுகிறது. நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும் ராஜாவும் அவருடைய மந்திரிகளும் எருசலேமில் குடியிருக்கிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மன விருப்பத்துடன் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் பாபிலோன் தேசமெங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய மக்களும் ஆசாரியர்களும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கென்று மன உற்சாகமாக கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிகளாலும் அனுப்பப்படுகிறாய். ஆகையால் அந்த பணத்தால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்குரிய போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி அவைகளை எருசலேமில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது இன்னதென்று உனக்கும் உன் சகோதரர்களுக்கும் நலமாக தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களையும் நீ எருசலேமில் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க வேண்டும். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்திற்கு அவசியமாக கொடுக்க வேண்டியிருப்பதை நீ ராஜாவின் கஜானாவிலிருந்து வாங்கி கொடுப்பாயாக. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அனைத்து பொருளாளர்களுக்கும் அர்த்தசஷ்டா எனும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கலம் கோதுமை, 100 கலம் திராட்சை ரசம், 100 கலம் எண்ணெய் வரை உங்களிடம் கேட்கிற எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும் பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாயிருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு கவனமாக செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவருடைய மகன்களும் ஆளும் தேசத்தின்மேல் கடுங்கோபம் ஏன் வரவேண்டும்? பின்னும் ஆசாரியர்களும் லேவியர்களும் பாடகர்களும் வாசல் காவலாளர்களும் நிதனீமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரருமான ஒருவன் மேலும் எந்தவொரு வரியையும் சுமத்தக்கூடாதென்று அவர்களை குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். மேலும் நதிக்கு மறுபுறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை அறிந்த அனைத்து மக்களையும் நியாயம் விசாரிக்க தகுதி உள்ள அறிஞர்களையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னில் உள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை போதிக்கவும் வேண்டும். உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியேயும் ராஜாவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்யாதவனெவனும் உடனே மரணத்துக்காகிலும் நாடு கடுத்தப்படுதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன் என்று எழுதியிருந்தது. எருசலேமிலுள்ள யெகோவாவுடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிகளுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுகளுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க செய்த எங்கள் பிதாக்களின் தேவனாகிய யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவனாகிய யெகோவாவுடைய கரம் என்மேல் இருந்ததால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேல் சில தலைவர்களை என்னுடன் வரும்படி சேர்த்துக்கொண்டேன். எஸ்ரா அத்தியாயம் 8. அர்த்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனிலிருந்து என்னுடன் வந்த தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின் தலைவர்களும் அவர்கள் வம்ச அட்டவணைகளுமாவன பினேகாசின் மகன்களில் கெர்சோம், இத்தாமரின் மகன்களில் தானியேல், தாவீதின் மகன்களில் அத்தூஸ், பாரோஸின் மகன்களில் ஒருவனான செக்கனியாவின் மகன்களில் சகரியாவும் அவனுடன் வம்ச அட்டவணையில் எழுதியிருக்கிற 150 ஆண்மக்களும், பாகாத் மோவாபின் மகன்களில் செருகியாவின் மகனாகிய எலியோனாயும் அவனுடன் 200 ஆண்மக்களும், செக்கனியாவின் மகன்களில் யகசியேலின் மகனும் அவனுடன் 300 ஆண்மக்களும், ஆதீனின் மகன்களில் யோனத்தானின் மகனாகிய ஏபேதும் அவனுடன் 50 ஆண்மக்களும், ஏலாமின் மகன்களின் அதலியாவின் மகனாகிய எஷாயாவும் அவனுடன் 70 ஆண்மக்களும், செபதியாவின் மகன்களில் மிகாவேலின் மகனாகிய செபத்தியாவும் அவனுடன் 80 ஆண்மக்களும், யோபாவின் மகன்களில் எகியேலின் மகனாகிய ஒபதியாவும் அவனுடன் 218 ஆண்மக்களும், செலோமித்தின் மகன்களில் யொசிபியாவின் மகனும் அவனுடன் 160 ஆண்மக்களும், பெபாயின் மகன்களில் பெபாயின் மகனாகிய சகரியாவும் அவனுடன் 28 ஆண்மக்களும், அக்காதின் மகன்களில் காத்தானின் மகனாகிய யோகனானும் அவனுடன் 110 ஆண்மக்களும், அதோனிகாமின் கடைசி புத்திரரான எலிப்பெலேத், ஏஎல், செமயா என்னும் பெயர்களுள்ளவர்களும் அவர்களுடன் 60 ஆண்மக்களும், பிக்வாயின் மகன்களில் ஊத்தாயும் சபூதும் அவர்களுடன் 70 ஆண்மக்களுமே. இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதிக்கு அருகில் கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாட்கள் தங்கியிருந்தோம். நான் மக்களையும் ஆசாரியர்களையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மெசுல்லாம் என்னும் தலைவரையும், யோயாரிப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து கசிப்பியா என்னும் இடத்திலிருக்கிற தலைவனாகிய இத்தோவினிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரர்களை எங்களிடத்திற்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் இடத்திலிருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதனீமியர்களுக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் எங்கள் மேல் இருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் மகனாகிய மகேலியின் மகன்களில் புத்தியுள்ள மனிதனாகிய செரபியாவும் அவனுடைய மகன்களும் சகோதரர்களுமான 18 பேரையும், மெராரியரின் மகன்களில் எஷாயாவும் அவனுடன் அஷபியாவும் அவனுடைய சகோதரர்களும் அவர்கள் மகன்களுமான 20 பேரையும், தாவீதும் பிரபுக்களும் லேவியர்களுக்கு பணிவிடைக்காரர்களாக வைத்த நிதனீமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் அனைத்து பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதிக்கு அருகில் உபவாசத்தை அறிவித்தேன். வழியிலே எதிரியை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரர்களையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லோர் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லோர் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் செய்து எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பின்பு நான் ஆசாரியர்களின் தலைவரிலே 12 பேராகிய செரபியாவையும் அஷபியாவையும் அவர்களுடைய சகோதரர்களிலே 10 பேரையும் பிரித்தெடுத்து ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரர்களும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த அனைத்து இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பொருட்களையும் அவர்களிடத்தில் எடை போட்டு கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பொருட்களையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னைப்போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் எடை போட்டு கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யெகோவாவுக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பொருட்களும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய யெகோவாவுக்கு மன உற்சாகமாக செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர்கள் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக எடை போட்டு ஒப்புவிக்கும் வரை விழிப்பாயிருந்து அதை காத்துக்கொள்ளுங்கள் என்றேன். அப்படியே அந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பொருட்களையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு போகும்படிக்கு எடை போட்டு கொண்டார்கள். நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12 தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே எதிரியின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நாங்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாட்கள் இருந்த பின்பு 4 நாளிலே அந்த வெள்ளியும் பொன்னும் பொருட்களும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் மகன் மெரெமோத்தின் கையிலும் பினேகாசின் மகன் எலெயாசாரின் கையிலும் எல்லாவற்றிற்கும் இருந்த நிறையின்படியையும் எடை போட்டு ஒப்புவிக்கப்பட்டது. யெசுவாவின் மகன் யோசபாத்தும் பின்னூமியின் மகன் நொவதியாவும் என்கிற லேவியர்களும் அவர்களுடன் இருந்தார்கள். அந்த நிறையெல்லாம் அக்காலத்தில் எழுதப்பட்டது. சிறைப்பட்டு மீண்டவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளாக இஸ்ரவேல் அனைத்து நிமித்தம் 12 காளைகளையும் 96 ஆட்டுக்கடாக்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரணத்திற்காக 12 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பலியிட்டு அவையெல்லாம் யெகோவாவுக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். பின்பு ராஜாவின் ஆணைகளை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் மக்களுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் உதவியாக இருந்தார்கள். எஸ்ரா 9. இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடம் வந்து, இஸ்ரவேல் மக்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆகிய இவர்கள் கானானியர்கள், ஏத்தியர்கள், பெரிசியர்கள், எபூசியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், எகிப்தியர்கள், அம்மோரியர்கள் என்னும் இந்த தேசங்களின் மக்களுக்கும் அவர்களுடைய அருவறுப்புகளுக்கும் விலகியிருக்கவில்லை. எப்படியென்றால், அவர்களுடைய மகள்களிலே தங்களுக்கும் தங்கள் மகன்களுக்கும் பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வம்சம் தேசங்களின் மக்களோட கலந்து விட்டது. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாயிருக்கிறது என்றார்கள். இந்த காரியத்தை நான் கேட்ட பொழுது என் ஆடையையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியுமுள்ள முடியை பிடுங்கி திகைத்தவனாக உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் காரணமாக இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற அனைவரும் என்னுடன் கூடிக்கொண்டார்கள். நானோ மாலை பலி செலுத்தப்படும் வரை திகைத்தவனாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். மாலை பலி செலுத்தப்படும் நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட ஆடையோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய யெகோவாவுக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கப்பட்டு கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகினது. எங்கள் குற்றம் வானம் வரை உயர்ந்து போனது. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் வரை நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களினாலே நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்திற்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்திற்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்டோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய யெகோவா எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசமடைய செய்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும். அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும். நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்டி பழுதடைந்த அதை புதுப்பிக்கவும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்களின் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்கச் செய்தார். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரர்களாகிய தீர்க்க தரிசிகளைக் கொண்டு போதித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். நீங்கள் குடியேறுகிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசாதேசங்களுடைய மக்களின் அசுத்தத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை நிறைய செய்த அவர்களுடைய அருவறுப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தாலும் தீட்டுப்பட்டதாயிருக்கிறது. ஆதலால் நீங்கள் பலத்துக்கொண்டு தேசத்தின் நன்மையை சாப்பிட்டு அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தாக பின் வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் மகள்களை அவர்களுடைய மகன்களுக்கு கொடுக்காமலும் அவர்களுடைய மகள்களை உங்கள் மகன்களுக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செயல்களினாலும் எங்கள் பெரிய குற்றத்தாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்திற்கு தக்க ஆக்கினியை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கும் போது நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவறுப்புகளுள்ள மக்களோட சம்பந்தம் கலக்கவும் முடியுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கும் வரை எங்கள் மேல் கோபமாயிருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவே, நீர் நீதி உள்ளவர், ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இதன் காரணமாக நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று விண்ணப்பம் செய்தேன்.